ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
காண்கின்ற தாரிவ க்ரூசின் மே காண்கின்ற தாரிவ பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்காய் சாகின்றார் பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்காய் சாகின்றார் இந்த மாநேசத்தை எத்தனை நாள் தள்ளினே இந்த மாநேசத்தை எத்தனை நாள் தள்ளினே இம்மகா பாவத்தை தேவரீர் மன்னிப்பே இம்மகா பாவத்தை தேவரீர் மன்னிப்பே கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் க்ரூசதின் காட்சியை தரிசித்து தேறுவே க்ரூசதின் காட்சியை தரிசித்து தேறுவே க்ரூசின் மே காண்கின்ற தாரிவ க்ரூசின் மே காண்கின்ற தாரிவ பிராணநாதன் பிராணநாதன் பிராணநாத என் பேர்காய் சாகின்றார்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நமது ஐக்கிய நேரங்கள் எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மகத்துவங்களை குறித்தும் நமது உரையாடல்கள் இருக்கிறதா, இல்லை என்றால் திருச்சபையின் பெயருக்கே கேடு விளைவிப்பவர்களை குறித்தும் சாட்சி இல்லாதவர்களை குறித்தும் அல்லது அழிந்து போகும் உலக பொருட்களை குறித்தும் நமது உரையாடல் இருக்கிறதா என்று சிந்தித்தோம். நாம் ஒன்று கூடி கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதுதான் விசுவாசிகளுடைய ஐக்கிய நேரம் என்பது. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் பேசுவதே சரியான கிறிஸ்தவ ஐக்கியமாகும். இதைத்தான் யோவான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 4 வசனம் முதல் தொடர்ந்து இன்றைக்கு சிந்திப்போம். இதிலே வெளிச்சத்திலே நடப்பதை குறித்து அவர் பேசுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 4 வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த நிருபத்தை யோவான் எழுத இரண்டாவது காரணத்தை இங்கே பார்க்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்றால் அது எவ்வளவு மேலானது இல்லையா? தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கும்பொழுது நமது சந்தோஷம் நிறைவானதாயிருக்கும். கொயினோனியா என்பது ஐக்கியத்தின் செயல்பாட்டினை குறிக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்திலே யோவான் ஐக்கியத்தின் அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே கருத்திலேதான் பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு கொடுப்பதின் நோக்கமே நீங்கள் உணர்வடைந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் அது உங்களுடைய உள்ளத்திற்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகத்தான். பிலிப்பு மூலமாய் இயேசுவை ரட்சகராக அறிந்து கொண்ட அந்த எத்தியோப்பிய மந்திரி என்ன செய்தான்? சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். ஏன் அவன் சந்தோஷத்தோடே போனான்? அவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேலான காரியங்களை அறிந்து தூய ஆவியானவர் மூலம் பிதாவாகிய தேவனோடு நமது உறவு அருமையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இருக்கும் தடைகளை குறித்து அநேக விசுவாசிகளுக்குள்ளே இன்றைக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. இதை குறித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். பாருங்கள், 1 யோவான் 1 அதிகாரம் 5 வசனம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஆம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. இதன் பொருள் என்ன? தேவன் பரிசுத்தமானவர், மனிதன் அசுத்தமானவன். அப்படியென்றால் எனக்கும் எனது அருமை இரட்சகருக்கும் இடையிலான இந்த இடைவெளியை எப்படி நாம் இணைக்க முடியும்? எவ்வளவு வித்தியாசமான வாழ்க்கை! நமக்கும் அவருக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு ஆழமானதாக, செங்குத்தானதாக இருக்கிறது! தேவனும் மனிதனும் எப்படி ஒருவரோடு ஒருவர் இணைய முடியும்? யோபுவின் கதர்தலை சற்றே எண்ணி பாருங்கள். யோபு 9 அதிகாரம் 33 வசனம், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அது மட்டுமல்ல, ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனத்தில் என்ன சொல்கிறார்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியென்றால் பாவமுள்ள மனிதன் எவ்வாறு பரிசுத்தமுள்ள தேவனோடு நடக்க முடியும்? இங்கே யோவான் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்கிறார். இது தேவனை குறித்து சொல்லப்படும் ஒரு விளக்கமாயிருக்கிறது. இந்த நிருபத்தை 3 பகுதிகளாக பிரிப்பதற்கு இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினோம். நினைவில் இருக்கிறதா? தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஜீவனாயிருக்கிறார். அப்படியென்றால் எந்த காலத்திலே இந்த உலகத்திலே நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்களாக வாழ முடியும்? இதை எண்ணி பார்க்கும்பொழுது நாம் இரண்டில் ஒன்றைத்தான் செய்ய முடியும். ஒன்று, தேவனை நம்முடைய நிலைக்கு கொண்டு வருவது, அல்லது நாம் தேவனுடைய உயரத்திற்கு உயர்வது. ஆனால் இந்த இரண்டிலே ஒன்றையுமே நாம் செய்ய முடியாது. இருந்தாலும் மனிதன் அதற்காக அதிக முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறான். நாம் இருக்கும் நிலைக்கு தேவனை இறக்க முடியாது என்பதை யோவான் தெளிவாய் கூறியுள்ளார். ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார். ஒளி என்பது என்ன என்பதை இக்காலத்து விஞ்ஞானத்தால் விவரிக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஒளியானது ஒரு சக்தியா அல்லது ஒரு திடப்பொருளா? ஒளி என்றால் என்ன? ஒளியை உருவாக்கும் காரியம் ஒன்று, ஆனால் உங்கள் அறையிலே நீங்கள் விளக்கை போடும்பொழுது இருட்டாய் இருந்த மூலை முடுக்குகள் எல்லாம் பிரகாசிக்கிறது. அங்கே நடந்தது என்ன? அந்த மூளை முடுக்குகளுக்குள்ளெல்லாம் சென்று அங்கே இருந்த இருளை விரட்டியது யார்? விளக்கை நாம் அணைக்கும் பொழுது மீண்டுமாக இருள் வந்து விடுகிறது. அப்படியென்றால் ஒளி என்றால் என்ன? சரி, தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று யோவான் கூறும்பொழுது தேவனை குறித்த பல உண்மைகளை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய எல்லா குணநலன்களையும் இங்கே அவர் விவரிக்காவிட்டாலும் அவரை குறித்த அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக ஒளியானது மகிமையை குறித்து பேசுகிறது. ஒளியானது பிரகாசத்தை குறித்து, அழகை குறித்து, தேவனுடைய அற்புதமான ஆச்சரியமான தன்மையை குறித்து சொல்லுகிறது. மாலை வேளையிலே சூரியன் மறையும் பொழுது அல்லது அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கும் பொழுது அந்த தங்கமயமான ஒளி கதிர்களை, அந்த மகிமையான காட்சி என்றாவது நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இரண்டு நண்பர்கள் ஒருமுறை மலைகளுக்கு இடையிலான ஒரு பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்தார்கள். ஒருநாள் காலையிலே ஒரு சகோதரன் முன்னதாகவே எழுந்து நின்று கிழக்கு நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்தார். மற்ற நண்பர் அவரை நோக்கி, என்னப்பா காலையிலேயே நீ எதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபொழுது அதற்கு அந்த நண்பன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவனாய கர்த்தர் ஒரு புதிய நாளை உருவாக்குவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் ஒரு புதிய நாளை உருவாக்குவதை நாம் பார்க்கும் பொழுது அது எத்தனை மகிமையானதாக இருக்கிறது. அந்த மலைகளுக்கு பின்னாலிருந்து சூரிய கதிர்கள் இந்த பள்ளத்தாக்குள்ளே பிரகாசிக்க துவங்கும் பொழுது அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாயிருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட காட்சிகளை நீங்களும் கடற்கரை அருகிலே இருந்து பார்த்திருக்கலாம். அந்த ஒளியானது மகிமை நிறைந்ததாயிருக்கிறது. சற்று நேரம் கழித்த பின்பு அதே ஒளிக்கதிர்கள் மிகுந்த வெப்பத்தை உண்டு பண்ணினாலும் அந்த அழகிய காட்சி தேவனுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிச்சத்தின் மற்றொரு குணநலன், அது தன்னையே வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும், ஆனால் அது தன்னை மறைத்துக் கொண்டு இருளை பிரகாசிப்பிக்கிறது. அதனால் அது தன்னை வெளிப்படுத்துகிறது. என் கைகளை நான் பார்க்க எனக்கு உதவி செய்கிறது. புத்தகங்களை நான் திறந்து பார்க்கும்பொழுது என் கைகளால் புத்தகங்களை திருப்புவதை என்னால் பார்க்க முடிகிறது. சாப்பிட்டு முடிந்தவுடன் என் கைகளை கொண்டு கழுவப் போகிறேன். வெளிச்சம் இல்லை என்றால் தரையிலே இருக்கும் மண்ணை என்னால் பார்க்க முடியாது. வெளிச்சத்தினாலே குண்டு குழிகளையும் தரையில் உள்ள அசுத்தங்களையும் என்னால் பார்க்க முடிகிறது. பக்தன் ஒருவன் ஒரு பாடலை இவ்விதமாய் எழுதுகிறார். தேவா, எங்கள் எண்ணங்கள் எல்லாம் உம்முன் திறந்திருக்கிறது. உமது கடைக்கண் பார்வைக்கு அது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. எங்கள் அந்தரங்க பாவமும் வெளிச்சத்தில் இருக்கிறது. உமது முகப்பிரகாசமே அந்த வெளிச்சம். டாக்டர் ஷேஃபர் என்பவர் சொல்லும்பொழுது, கீழே இங்கே செய்யப்படும் ரகசிய பாவங்கள் எல்லாம் பரலோகத்திலே திறந்த வெளியாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஒளியாய் இருக்கிறதுனாலே நமது பாவங்கள் எல்லாம் அவர் முன்னாலே வெளியரங்கமாயிருக்கிறது. மூன்றாவதாக, வெளிச்சம் எந்த கரைத்துறையும் இல்லாத தேவனுடைய மகா பரிசுத்தத்தை நமக்கு காட்டுகிறது. எந்தவிதமான நிழலும் இல்லாதவராக தேவன் நடமாடுகிறார். ஏனென்றால் அவர் ஒளியாயிருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். சூரிய ஒளியானது வெளிச்சம் கொடுக்கிறது மட்டுமல்ல, அது சுத்திகரிக்கும் பணியையும் செய்கிறது. ஒருவேளை நம் வீடுகளிலே பயன்படுத்தும் சில துணிகளை அந்த வித்தியாசமான வாடை போவதற்காக அல்லது சுத்தம் செய்யும் எண்ணத்துடன் சூரிய வெப்பத்திலே போட்டு எடுக்கிறோம். ஒளியானது தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஒளியானது மக்களை வழிநடத்துகிறதாயிருக்கிறது, பாதையை காட்டுகிறது. சூரிய உதயமானது அநேக மனிதர்களை உற்சாகப்படுத்துகிறதாய், தைரியப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஆம், தேவன் ஒளியாயிருக்கிறார். இருளை பற்றி நாம் சிந்திப்போமானால் ஒளி இல்லாத ஒரு நிலைமையை விட இன்னும் அதிகமானதாய் அது இருக்கிறது. ஒளிக்கு எதிர்மறையானது என்று மட்டும் இருளை குறித்து நாம் சொல்ல முடியாது. ஒளிக்கு அது அந்நியனாய் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தமும் வெளிச்சமும் இந்த உலகத்திலே காணப்படுகிற குழப்பங்களுக்கும் தீமையான இருளுக்கும் எதிரானதாயிருக்கிறது. இப்பொழுது நமக்கு முன்னால் ஒரு குழப்பமான சூழ்நிலை வைக்கப்படுகிறது. இங்கே நான் இந்த உலகத்திலே ஒரு இடத்திலே வைக்கப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு சிறு சிருஷ்டியாயிருக்கிறேன். உண்மையை நீங்கள் அறிய வேண்டுமென்றால், தேவனுடைய கிருபையினாலே கிடைத்த ரட்சிப்பு இல்லை என்றால் நான் முற்றிலும் தீமை நிறைந்தவனே. இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்யும் ஒரு சிருஷ்டியாகவே இருக்கிறேன். என்னிலே எந்த நல்ல காரியமும் இல்லை. ரோமர் 7:18 பாருங்கள். அது எப்படி எனில், என்னில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை இல்லாதது மட்டுமல்ல, ரோமர் 3:10 பாருங்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். மனிதனுடைய இருதயத்திலே இருக்கும் களங்கத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். பாருங்கள், ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு எதிராக கலகம் செய்பவர்களாக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், நானோ பாவியாயிருக்கிறேன். அவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நாம் எப்படி அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும்? எப்படி அவரோடு அனுதினமும் நடக்க முடியும்? மூன்று விதங்களிலே மனிதன் அதற்கான முயற்சிகளை எடுத்தான். அவைகளிலே இரண்டு தவறானது. மனிதன் முயன்ற முதலாவது காரியம் என்னவென்றால், தேவனை தனது நிலைமைக்கு கொண்டு வர முயற்சி செய்தான். எப்படி செய்தான் பாருங்கள், 1 யோவான் 1:6, நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். இந்த நாட்களிலே உண்மையாக தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கும் பொழுதே அவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பதாக கூறுகிறார்கள். எனவேதான் யோவான் சொல்கிறார், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். மற்றவர்களை பொய்யர் என்று சொல்வது ஒரு இனிமையான காரியம் அல்ல. ஆனால் இங்கே யோவான், நீங்கள் இருளிலே நடந்து கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பொய்யர்கள் என்று தெளிவாய் சொல்கிறார். அது பாவமானது பிரியமானவர்களே. பொதுவாக யோவானை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு பெண்ணை போல கையிலே ஒரு கைக்குட்டை வைத்துக் கொண்டு அலைபவர் என்று நினைக்கிறோம். இந்த யோவான் இப்படிப்பட்டவர் என்ற புரளி எப்படி உருவானது என்று தெரியவில்லை. ஆனால் மத்திய காலங்களிலே ஒரு படம் வரைபவர் அவ்வாறு வரைந்திருக்கிறார். சுருட்டை தலை முடியோடு இருப்பது போல அவர் வரையப்பட்டிருக்கிறார். யோவான் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்றதினாலே அவ்வாறு வரையப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை ஒருபொழுதும் அப்படி கூறவில்லை. அதற்கு மாறாக இடிமுழக்கத்தின் மக்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். மூச்சத்திலே ஒரு நாள் இந்த யோவானை வரைந்தவர் அவரை சந்திப்பார் என்றால் இடியும் மின்னலும் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வார். ஏனென்றால் இந்த படத்தை வரைந்த ஓவியர் யோவானை ஏதோ ஒரு வலிமையற்ற மனிதரைப் போல சித்தரித்திருக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, யோவான் ஒரு பலத்த கைகள் உள்ள ஒரு மீனவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர்தான் இப்பொழுது சொல்கிறார், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாயிருப்போம் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் பாவத்தை குறித்து அதிகமாய் கேள்விப்படுகிறோம். ஒரு செய்தித்தாளை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் ஞானஸ்நானம் பெற்ற திருச்சபையிலே அங்கத்தினராயிருக்கிற எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே அவர்கள் பாவத்திலே விழுந்ததை குறித்தும் கொலை செய்ததை குறித்தும் உபச்சாரத்திலே விழுந்ததை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஏன் செய்தித்தாளை பார்க்க வேண்டும்? நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். இன்றும் சிலர் தாங்கள் செய்யும் பாவத்திற்கு விளக்கம் கொடுக்கவும் முற்படுகிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கப் போகிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்றால் நீங்கள் அவரோடு நடக்கவில்லை. உங்கள் நிலைமைக்கு நீங்கள் தேவனை கொண்டு வர முடியாது. இப்பொழுது 1 யோவான் 1:7 பாருங்கள், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் ஒளியிலே நடந்தால் என்பதின் பொருள் என்ன? வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடந்தால் என்று பொருள். சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது வெளிச்சத்துக்கு தக்க வகையிலே நாம் நடந்தால் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒருவர் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாயிருந்தால் தேவன் அவர்களை சுத்தம் பண்ணுவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, வெளிச்சத்திற்கு ஏற்றபடி நடந்தால் என்று இங்கே வசனம் சொல்லப்படவில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் எங்கு நடக்கிறோம், எவ்வாறு நாம் நடக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து வந்து நம்முடைய பாவமான இருதயங்களிலே அவருடைய வார்த்தை பிரகாசிக்க நாம் அனுமதிக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் இருளிலே நடந்து கொண்டு வெளிச்சத்திலே நடப்பது போல நாம் எண்ணிக்கொள்ளவும் முடியும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஒருவர் ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாட தன்னுடைய நண்பரோடு சென்றிருந்தார். ஒரு இடத்திலே அந்த பாதையானது இரண்டாக பிரிந்து சென்றது. அந்த நண்பர் சொன்னார், நீங்கள் வலது பக்கம் போகும் பாதையிலே போய் அந்த சிறிய மலை போல் தோன்றுகிறதல்வா, அதை சுற்றி தாண்டி அடுத்த பக்கமாக வாருங்கள். நான் இந்த இடதுபுறமாக வருகிற பாதையிலே வருகிறேன். மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று சொல்லி அவர்கள் பிரிந்து போனார்கள். அணில் வேட்டையாடத்தான் அவ்வாறு புறப்பட்டுச் சென்றார்கள். எனவே சிறிய துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு அவ்வாறு நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அவ்வப்பொழுது மலை தூரல் விழுந்து கொண்டிருந்தது. எனவே வலது பாதையிலே சென்ற ராஜன் மலையிலே நனைந்துவிடக்கூடாது என்று எங்காவது பெரிய மரத்தின் அடியிலே ஒதுங்கலாம் என்று பார்த்தால் அங்கே அவ்வளவாக பெரிய மரங்கள் இல்லை. ஆனால் குன்று போல் இருந்த அந்த மலையிலே குகை போல இருந்த ஒரு பகுதியை பார்த்தார். சரி, இருட்டு வேளையாயிருக்கிறது, மலை சற்று விட்டவுடன் தொடர்ந்து போகலாம் என்று சற்று நேரம் தவழ்ந்து ஏறி அதனுள்ளே போய் அமர்ந்தார். 10 நிமிடமானது, 20 நிமிடங்களானது, 30 நிமிடங்களானது. குகைக்குள்ளே இருட்டாக இருந்தது. அந்த இருட்டிலே உள்ளே என்ன இருக்கிறது என்று ஒன்றுமே அவருக்கு புலப்படவில்லை. அரை மணி நேரம் அமைதியாக அங்கே இருந்தார். மழை நிற்கவில்லை, குளிர் அதிகமாக ஆரம்பித்தது. அங்கே இருந்த இலை தழை கம்புகளை எடுத்து போட்டு ஒரு சிறிய தீயை பற்ற வைத்தார். அவ்வாறு இருக்கும்பொழுது கிச் கிச் என்று சத்தம் கேட்டது. அப்பொழுதுதான் தீயின் வெளிச்சத்திலே குகையின் உள்ளே எட்டி பார்த்தார். உள்ளே பார்த்தால் பயங்கரமான சிலந்தி வலைகள் இருந்தது. அதிகமான பல்லிகள் அங்கும் இங்கும் ஓடியது. அது மட்டுமல்ல, அந்த குகையின் இறுதியிலே ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அங்கே இருக்க முடியவில்லை. உடனே கீழே இறங்கி குதித்து அந்த அசுத்தமான இடத்தை விட்டு மலையிலே நனைந்து கொண்டே தன்னுடைய நண்பனை வந்து சந்தித்தார். பிரியமானுள்ளே, இந்த சம்பவத்தை மனதிலே வைத்து சற்றே எண்ணி பாருங்கள். ராஜன் அந்த இருளான குகையிலே 30 நிமிடங்கள் அங்கு அமைதியாக எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவர் உண்டாக்கிய வெளிச்சத்தினாலே உள்ளே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை கண்ட பின்னாலே அவரால் அந்த இடத்திலே அதற்கு மேல் உட்கார முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. இதன் முடிவு என்ன? இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை பிரியப்படுத்தும் கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் செவி சாய்த்தவர்களாக பொருளாதாரத்தை குறித்து, அரசியலை குறித்து, நல்ல வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து, சிறப்பாக நம்முடைய காரியங்களை செய்வது எப்படி என்பதை குறித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் எந்த சலனமும் இல்லாமல் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் சௌகரியமாக இருக்கிறார்கள். அதேவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்திற்குள்ளே வருவார்கள் என்று சொன்னால் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, தேவனை தங்கள் நிலைமைக்கு கொண்டு வர முடியாது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இங்கே யோவான் என்ன சொல்கிறார்? அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம் என்கிறார். அருமையானவர்களே, நான் சொல்லப் போகின்ற காரியத்தை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதன் பல இடங்களிலே சென்று சிறந்த பேச்சாளனாக இருந்தபடினாலே அருமையாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு வந்தான். ஆனால் பின்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, இவன் மனைவியை தவிர மற்றொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பது. அது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய நாமத்திற்கு எவ்வளவு அவகீர்த்தியாக இருந்தது தெரியுமா? அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவன் தொடர்ந்து தேவனோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நாட்களிலே ஒழுக்கமானது மிகவும் சீர்கெட்டு போன ஒரு நிலைமையிலே இருக்கிறது. பாவத்திலே வாழ்கிற அநேகர் பாவத்திற்கு விளக்கம் கொடுக்கிறவர்களாக, அது சரியானது என்று வாதாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, தங்கள் நிலைமைக்கு அவர்கள் தேவனை கொண்டு வர முடியாது. நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களோடு ஐக்கியப்பட முடியாது. ஒருவேளை வேறு விதமாய் சிந்திப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுடைய பார்வைக்கு சிறப்பானவர்களாக நீங்கள் தெரியலாம், ஆனால் உங்கள் அந்தரங்கத்திலே அசுத்தம் இருக்கும் என்றால், பாவம் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் அல்ல. இப்படிப்பட்டவர்கள்தான் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவர்கள் கூறுவது ஒன்று, ஆனால் செய்வது மற்றொன்று. அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று கூறுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று யோவான் சொல்கிறார். ஒருவேளை ஆலய காரியங்களிலே முன்னாலே நின்று எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஏன், ஆலய பாடகர் குழுவிலோ கமிட்டியிலேயோ அவர்கள் அங்கத்தினராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் பாவத்திலே வாழுகிறீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது உங்கள் பாவம் உங்களுக்கு தெரிய வருகிறது. நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போனீர்களா? கவனியுங்கள், நான் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய கரங்களிலே இருக்கும் அழுக்கை அது வெளிப்படுத்துகிறது. உடனடியாக நான் போய் அந்த அழுக்கை கழுவி சுத்தம் செய்கிறேன். யோவான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை மூலமொழியிலே நிகழ்காலத்தின் வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம் அனைவருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போகவில்லை, ஆனால் அவரோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சுத்திகரிக்கப்படும் வரை அவரோடு உள்ள ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலன் யோவான் ஒரு குடும்பத்தின் உண்மையை பற்றி இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராய் இருந்து பாவம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், கிறிஸ்துவை அறியாத ஒரு பாவியை நடத்துவது போல தேவன் உங்களை நடத்தப் போவதில்லை. ஒரு தகப்பன் ஒரு கீழ்ப்படியாத பிள்ளையை நடத்துவது போல உங்களை அவர் தண்டிக்கப் போகிறார். எப்படிப்பட்ட தண்டனையை உங்களுக்கு அவர் தருவார் என்று தெரியாது. தாவீதை தண்டித்தார், அனனியா சப்பீராளை அவர் தண்டித்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனை உங்களுடைய நிலைமைக்கு நீங்கள் தாழ்த்த முடியாது. பரிசுத்தமான தேவனுக்கும் பாவமான மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த பிளவை சரி செய்ய சிலர் இவ்வாறு முயற்சிக்கிறார்கள். அது ஒருபொழுதும் முடியாது. ஆவியானவர் ஒருவேளை ஒரு நேரத்திலே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாவங்களை உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், அவருடைய பாதத்திலே அவருடைய இரத்தத்திலே உங்களை கழுவும்படி ஒப்புக் கொடுங்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருந்த நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழந்து இன்றைக்கு துக்கத்தோடு இருப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவம்தான் காரணம். எவ்வளவு அருமையாக சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்த நீங்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நீங்கள் இன்று உங்களை குறித்தே திருப்தி இல்லாமல் சோர்ந்து போயிருப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவமே காரணமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையானது அதை உங்களுக்கு இன்று காட்டும் என்றால், உண்மையான மனம் திரும்புதலோடு மீண்டுமாக அவருடைய பாதத்திலே உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவும்படியாக சொல்லுங்கள். அவரோடு அன்று கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளை என்ற அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்த பிறகும் பாவம் காணப்படுகிறதோ அதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதலோடும் உண்மையான பாரத்தோடும் இப்பொழுது உம்முடைய சன்னிதானத்திலே இந்த நேரத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதை கழுவி சுத்தம் செய்து அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தாரும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும், உம்மோடு உள்ள ஐக்கியத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை தாரும். யோவான் சொல்லியிருக்கிறது போல எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்க நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115-13.